கலை மாமணி விக்ரமன் அவர்களின் நந்திபுரத்து நாயகி. 22 அத்தியாயம். பார்த்திபேந்திரன் உள்ளம். காஞ்சியில் நின்று புறப்பட்ட சிவனடியார் வடிவில் இருந்த அருண்மொழியும், சோழ நாட்டிற்கு உழைப்பதற்காக அந்த வயதிலும் காளாமுகர் போல் வேடம் போட்டிருந்தவரும் மெல்ல பேசிக்கொண்டே சென்றனர். சிவனடியார் கையில் கமண்டலம் இருந்தது, காளாமுகர் கையில் கோல் இருந்தது. சிவனடியார் தூய வெண்ணிற ஆடை அணிந்திருந்தார். புளித்தோலும் மான் தோலும் உடுத்தி இருந்தார் காளாமுகர். மண்டையோட்டு மாலையும் தாடியும் அவரை இன்னார் என்று எவராலும் காண முடியாதவாறு செய்தன. இயற்கையாக இருந்த வெண்ணிற பற்களை மறைத்து கருமையாக காட்சியளிக்க கருஞ்சாந்து பூசியிருந்தார். அவர்கள் தில்லை சிற்றம்பலத்தை நெருங்கும் பொழுது சாய தொடங்கியது. அன்றைய பொழுதை அருகில் இருந்த மண்டபம் ஒன்றில் கழிக்க திட்டமிட்டு அமர்ந்தனர் அவர்கள்.
என்ன இருந்தாலும் உங்களை சிரமப்படுத்துகின்றேன் அன்றோ என்றார் காளாமுகர்.
சிரமமா? எனக்கு வேகமும் பரபரப்பும் நிறைந்துள்ள இந்த நிலையில் கண் துஞ்சாமல் மெய் வருத்தமும் பாராமல் உண்மை நிலைகளை கண்டுபிடித்தால்தான் அமைதி அடைவேன். தங்களுடைய உறுதுணை எனக்கு கிடைத்த பிறகு என் உற்சாகம் பதின்மடங்காகிவிட்டதே.
நாம் வரும்போது பலர் நம்மை உற்று நோக்கியதை கவனித்தீர்களா
என்று வினவினார் காளாமுகர். அப்படியா? நம் தோற்றம் கண்டு சந்தேகப்படுகின்றார்களோ என்று கேட்டார் சிவனடியாரான சிவபாத சேகரன்.
சந்தேகம் கொள்ளவில்லை, அவர்கள் வியப்படைந்தார்கள். காளாமுகரும் சைவ பெரியாரும் சேர்ந்து செல்வது அவர்களுக்கு வியப்பாக இருக்கலாம். எல்லா பாதையும் சிவனடி செல்கின்றன என்றாலும் எவ்வளவு வித்தியாசம்!
அப்படி சொல்லாதீர்கள். கபாலிகமும் காளாமுகமும் மக்கள் மனத்தில் சிறிது அச்சத்தை ஊட்டுகின்றன. அன்பே சிவமான எம் பிரானை அடைவதற்கு அச்சம் கொள்ளலாமா?
அன்பே சிவமான பெருமான் தோற்றம் மட்டும் எப்படி இருக்கிறது? சுடலையாண்டிதானே
என்று கூறி நகைத்தார் காளாமுகர். உங்களோடு தெய்வநெறி சாத்திரத்தில் என்னால் வாதிட முடியுமா? சகல கலைகளும் கற்றுணர்ந்தவராயிற்றே தாங்கள் என்றார் சிவனடியார்.
கற்று என்ன பயன்? சோழ நாட்டை ஆபத்து நின்று தப்ப வைக்க என் கலை பயன்படாது போலிருக்கிறதே. பார்த்திபேந்திரனையும் ரவிதாசனையும் சந்திக்க வைக்க முயன்றேன், முடியவில்லை. இப்போது இருவருமே என் மீது சந்தேகப்பட்டால் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை.
பார்த்திபேந்திரன் ஏன் சுவாமி அப்படி மாறிவிட்டான்? நான் அவனை பெரிதும் மதித்தேன் என்றார் சிவனடியார்.
அவனை மதிப்பதில் இப்போது மாசி எதுவும் இல்லை. அவன் அரச வம்சத்தை சேர்ந்தவன், சுதந்திரமாக நாடமைத்து வாழ விரும்புகிறான். சோழ நாட்டின் இப்போதைய பலவீனத்தை முற்றும் உணர்ந்திருக்கின்றான். காதலில் வேறு அவனுக்கு தோல்வி எல்லாம் சேர்ந்து அவனை சீரியழ செய்துவிட்டன.
ஆமாம், கச்சவி படைத்த பழுவேட்டரையர் பார்த்திபேந்திரனை எப்படி முற்றிலும் நம்பினார்?
அவரும் நம்பவில்லை, நம்பவும் இருக்கவும் இல்லை. அவனுடைய திறமையும் பலமும் அவருக்கு தெரியும்.
தெரிந்துதான் அன்று பார்த்திபேந்திரன் வந்தியத்தேவன் மீது குற்றம் சாட்டிய போது நம்பினாரா?
அது வேறு விஷயம். அவருக்கு எவராக இருப்பினும் விரோதிகள் ஒழிய வேண்டும். அதனோடு சுந்தர சோழருடைய கட்டளை வேறு இருந்தது.
சுவாமி, வந்தியத்தேவர் பேரில் என் தந்தை குற்றம் சுமத்தியிருப்பார் என்று நம்புகின்றீர்களா?
இளவரசே, எனக்கு எப்படி உள் விஷயம் முழுமையும் தெரியும்? வழக்கு விசாரணை நடக்கும் போது நான் சோழ நாட்டிலேயே இல்லை. பிறகுதான் நாடு போகும் போக்கை பார்த்து சில உண்மைகளை அறிய இப்படி வேடம் பூண்டேன். அதுவும் நீங்கள் முன்பே நாடு திரும்பியிருந்தால் இவ்வளவு சிரமமும் நான் பட்டிருக்க மாட்டேன்.
சுவாமி, இப்போது அதுபோல் செய்து விடாதீர்கள். முதலாவதாக எனக்கு தெரிய வேண்டியது வந்தியத்தேவன் மீது சுமத்தப்பட்ட குற்றம் நியாயமானதுதானா என்பது. அதை அறிந்த பிறகுதான் நான் என் தோற்றத்தையே வெளிப்படுத்துவேன். அருண்மொழி வீர ஆவேசத்தோடு பேசினார். காளாமுகர் மெல்ல கை அமர்த்தினார். பிறகு தன் புறக்கரத்தை நெற்றியில் வைத்துக் கொண்டு சாலை தொலைவில் ஏதோ நோக்கினார். பார்த்துவிட்டு,
இளவரசே, சற்று தாங்கள் இந்த புறம் எங்காவது மறைந்து கொள்ளுங்கள், சீக்கிரம் சீக்கிரம் என்றார்.
எதற்கு சுவாமி என்றான் அருண்மொழி.
எல்லாம் காரியமாகத்தான் என்றார்.
அவரும் எழுந்து நடப்பது போல் பாவனை செய்தார். சிவனடியார் விரைந்து சென்று மரத்தின் மறைவில் பதுங்கினார். பல்லவ சாம்ராஜ்யத்தை உயிர்ப்பிக்க பாடுபடுபவனும் சோழ சாம்ராஜ்ய சேனாதிபதியுமான பார்த்திபேந்திரன் புறவியின் மீது வெகு வேகமாக வந்து கொண்டிருந்தானே ஒழிய அவன் மனம் எல்லாம் எங்கோ வட்டமிட்டுக் கொண்டிருந்தது. பற்பல எண்ணங்கள் தோன்றி வண்ணம் இருந்தன. பஞ்சைக்கு சென்று மன்னரிடம் தன் உரிமையை பற்றி கேட்பது, அவர் மறுத்தால் தன் பதவியை துறந்து விரைந்து திரும்பி வந்து எவரும் எதிர்பாராத விதமாக காஞ்சி கோட்டையில் பல்லவ கொடி உயர்த்துவது என்பது அவன் திட்டம். அதற்கான முன் திட்டங்களையும் போர் வீரர்களையும் போர் கலன்களையும் அவன் ஆயத்தப்படுத்தியிருந்தார். செல்லும் வேகத்தில் அவன் காளாமுகரை தாண்டி சென்று விட்டான். சிறிது தூரம் சென்றவுடன் அவனுக்கு காளாமுகர் வந்து கொண்டிருந்தது தெரிந்தது. குதிரையை திருப்பி, என்னிடமிருந்து தப்பி செல்ல முற்பட்டீரோ? முடியுமா காளாமுகரே என்று எண்ணியவனாய் காளாமுகர் அருகே வந்து நின்றார்.
காளாமுகரே, ரொம்பவும் சாமர்த்தியமாக என்னிடமிருந்து தப்பிவிடலாம் என்றுதானே பார்த்தீர்கள் என்று சீறினான் பல்லவேந்திரன்.
காளாமுகர் கடகடவென்று நகைத்தார்.
பல்லவ சாம்ராஜ்ய சேனாதிபதியே, உம்மிடமிருந்து நான் ஏன் மறைய வேண்டும்? சோழ நாட்டு சேனாதிபதியாக தாங்கள் அதிகாரம் செலுத்தினாலாவது நான் உங்களிடமிருந்து ஓடி ஒழிய வேண்டும். நான் மேற்கொண்டிருக்கும் சோழ நாட்டு விரோத நடவடிக்கை காரணமாக குறிப்பிட்டபடி அன்று மாலை தங்கள் அரண்மனை வந்தேன். ஆனால் அங்கே அனிருத்த பிரம்மராயருடைய சிவிகை இருந்தது. ஒருவேளை நீங்கள் அனிருத்த பிரம்மராயரோடு சேர்ந்து புதிய சதி ஏதோ செய்கின்றீர்கள் என்று மெல்ல நழுவிவிட்டேன். அப்படித்தானே பல்லவரே, அந்த கிழவர் அனிருத்தர் பேச்சை நீங்கள் இன்னும் நம்புகின்றீர்களா என்று கண்களை சிமிட்டியவாறு கேட்டார். பல்லவேந்திரன் கோபம் சற்று தணிந்தது.
காலாமுகரே, உம்மை காணாத போது உம்மீது சிறைப்படுத்துமாறு கட்டளையும் விட்டிருக்கின்றேன். உம்மை கண்டுவிட்டாலோ? ஆஹா, உமக்கு எப்படி எல்லா செய்திகளும் தெரிகின்றன?
பல்லவேந்திரா, நாம் இப்படி நடுவீதியில் நின்று பேச வேண்டாம். காளாமுகரோடு சேனாதிபதி பேசுகின்றார் என்றால் சற்றென்று எல்லோரும் சந்தேகப்படுவார்கள். அதனோடு இன்று வீதியிலே ஜன நடமாட்டம் அதிகம். யாரோ நம்பியாண்டார் நம்பியாம் தில்லைக்கு வருகிறாராம். அவரை காண மக்கள் சாரி சாரியாக செல்கின்றார்கள். வாருங்கள், அப்படி மண்டபம் பக்கம் போவோம் என்றார் காளாமுகர். பார்த்திபேந்திரனுக்கு இப்போது களைப்பு மேலிட்டிருந்தது. சற்று இளைப்பாரி செல்லலாம் என்று விரும்பினார். அவனால் காளாமுகரை நம்பவும் முடியவில்லை, நம்பாது இருக்கவும் முடியவில்லை. அதே சமயம் உள்ளத்து உணர்ச்சியை எவரிடமாவது தெரிவிக்காமல் இருக்கவும் முடியவில்லை. காளாமுகர் சோழ சாம்ராஜ்ய விரோதியாயிருந்தால் மிக நல்லதுதான் என்று எண்ணியவனாய் காளாமுகரோடு மண்டபத்தை நோக்கி நடந்தார். அப்பாடா என்று அமர்ந்த அவன் காளாமுகரை நோக்கி, சுவாமி, தாங்கள் எங்கு புறப்பட்டீர்கள் என்று கேட்டான். நானா? தஞ்சைக்கு என்றான் காளாமுகர். பல்லவேந்திரன் ஒரு கணம் துடிக்கிட்டான். தஞ்சைக்கா? அங்கு ஏன் செல்கின்றீர்கள்? தங்களை சந்தேகப்பட்டு பழுவேட்டரையர் சிறைப்படுத்தவா என்றான் பார்த்திபேந்திரன். காளாமுகர் மெல்ல நகைத்து, என்னையா, இத்துடன் பலமுறை நான் தஞ்சைக்கு சென்றிருக்கிறேன், என்னை சிறைப்படுத்தும் துணிவு எவருக்கு உண்டு என்றார். பார்த்திபேந்திரனுக்கு சிறிது ஆத்திரம் வந்தது. காளாமுகர் தொடர்ந்து, தஞ்சை காவல் அவ்வளவு மோசம் என்று எண்ணுகிறீரோ சேனாதிபதி? என்ன செய்வது, எனக்கு வேண்டியவர் பலர் உள்ளர். நான் நாணய சாலைக்கு போவேன், அங்கே வந்தியத்தேவனை பார்ப்பேன் என்றார். பார்த்திபேந்திரன் சற்றென்று நிமிர்ந்து உட்கார்ந்து, வந்தியத்தேவனையா? அந்த குற்றவாளியையா? அவனுக்கும் உங்களுக்கும் என்ன ஐயா தொடர்பு? அந்த வல்லவர் எனக்கு இன்னும் துன்பப்பட வேண்டும் போல இருக்கிறது என்று சீறினார். காளாமுகர் பார்த்திபேந்திரன் முகவாயை மெல்ல தொட்டு,
சேனாதிபதியே, அப்படியெல்லாம் தாங்கள் கூறிவிடலாமா? இன்னும் தங்களுக்கு வந்தியத்தேவன் மீது துவேஷமா? அவனிடம் பேசும்போது அவன் இதயம் நான் அறிந்தேன். அவனுக்கு உம் மீது கோபமே இல்லை. ஆனால் இந்த சோழ சாம்ராஜ்யத்தின் மீதும் இளவரசர் அருண்மொழியின் மீதும் அவனுக்கு மகா கோபம் இன்னும்
என்று கூறிய பார்த்திபேந்திரனை நெருங்கி, அந்த இளைய பிராட்டி இருக்கின்றாளே, அவள் மீது இவனுக்குள்ள ஆத்திரம் சொல்லி முடியாது. அவளால் தான் இந்த கதிக்கு ஆளானதாக அவன் வருந்துகிறான். இளைய பிராட்டியின் மீது காதல் கொண்டதால் தான் உம்முடைய விரோதத்தை சம்பாதித்துக் கொண்டதாகவும் அவன் வருந்துகிறான். அது மட்டுமல்லாமல் நீங்களே பாருங்களேன், 10 ஆண்டுகளாக சிறையில் வாடுகின்றானே, அவனை போய் பார்ப்போம் என்று ஒருமுறை கூட குந்தவை முயலவில்லையாமே. அது அநியாயம் அல்லவா? அதை நினைக்கும் போதுதான் வந்தியத்தேவனுக்கு ஆத்திரம் ஆத்திரமாக வருகிறதா என்றார் காளாமுகர். பாதாள சிறைக்கு ஈ இரும்பு கூட போக முடியாது அன்றோ நான் காவல் போட்டிருக்கின்றேன். இளைய பிராட்டி நிச்சயம் போக முடியாது. நீர் எப்படி சொல்கின்றீர் என்பது எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. போகட்டும், வந்தியத்தேவனுக்கு என் மீது கோபமே இல்லையா என்று வியப்போடு கேட்டான் பார்த்திபேந்திரன்.
உம்மீது அவன் ஏன் கோபப்பட வேண்டும்? நீர் என்ன தீங்கு செய்தீர் அவனுக்கு? அவன் செய்த குற்றத்திற்கு தண்டனை அனுபவிக்கின்றான்
என்று கூறி காளாமுகர் மெல்ல பார்த்திபேந்திரனை பார்த்தார். பார்த்திபேந்திரன் மறுமொழி ஏதும் பேசவில்லை. அவன் மௌனமாக பெருமூச்சு விட்டான். அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொண்டு காளாமுகர்,
வந்தியத்தேவனை நான் இப்போது வற்புறுத்தி வருகிறேன். சிறை நின்று தப்பி ஆனைமலை காட்டிற்கு போகுமாறு அவனை தூண்டுகிறேன்.
பார்த்திபேந்திரன் காளாமுகர் வாயை மூடுவதற்கு தன் கரங்களை கொண்டு சென்று,
சுவாமி, அப்படியெல்லாம் தாங்கள் செய்யாதீர்கள். இச்சமயத்தில் அந்த குழப்பத்தையும் ஏற்படுத்தி விடாதீர்கள். வந்தியத்தேவன் மீது எனக்கு ஆரம்பத்திலிருந்தே ஏற்பட்ட பொறாமைதான் அவனுக்கு இவ்வளவு சங்கடங்களையும் ஏற்படுத்துமாறு தோடியது.
அவனை ஆதித்த கரிகாலர் நம்பினார். அவனோடு அருண்மொழிவர்மர் அதிகமாக நெருங்கி பழகினார். இளைய பிராட்டியாரின் காதலையும் கவர்ந்தார். இப்படிப்பட்ட நிலையில் நான் எப்படி அமைதியுடன் இருப்பது? நாட்டுரிமையின்றி உள்ளத்து எண்ணமும் நிறைவுபடாமல் நான் இந்த உலகில் உளவி என்ன பயன்? வாய்ப்பு ஏற்பட்டது. சதியில் வந்தியத்தேவனை நான் சிக்க வைத்தேன். அவனை மீள முடியாதவாறு செய்தேன். அப்படி செய்து என் பயன் கண்டு இந்த சோழ நாட்டிற்கு பெரும் உதவி செய்து என்ன பலன் கண்டு என் உரிமை எனக்கு வரவில்லையே. வந்தியத்தேவனுக்கு அபாண்டமாக தண்டனை வாங்கி கொடுத்து எனக்கு என்ன லாபம் சுவாமி என்று மடமடவென்று பார்த்திபேந்திரன் உள்ள துணர்ச்சியை காளாமுகரிடம் கொட்டினார்.
பல்லவேந்திரா, அதற்காக வருத்தப்படாதீர்கள். நீங்கள் செய்தது தவறாக இருக்கலாம். பதவி உயர்வு வேண்டுபவர்கள் செய்யும் செயலைத்தான் தாங்கள் செய்தீர்கள். ஆனால் மிகவும் கெட்டிக்காரத்தனமாக செய்திருக்கின்றீர்கள்.
வந்தியத்தேவன் மீது தாங்கள் சாட்டிய குற்றத்திற்கான சாட்சியம் இரண்டு. ஒன்று, ஆதித்த கரிகாலன் இறந்த இடத்தில் இருந்த வாள். மற்றொன்று, வந்தியத்தேவன் எழுதியதாக கூறப்பட்ட ஓலை. இவ்வளவுதானே? எப்படி தாங்கள் இவற்றையெல்லாம் அறிந்தீர்கள் ஐயா? நீர் உண்மை காலமுகர் அல்லர்? நீர் ஒரு பசுத்தோல் போர்த்திய புலி?
இல்லை இல்லை, புலித்தோல் போர்த்திய பசு என்று கூறி நகைத்தார் காளாமுகர். அந்த இரண்டு தடயங்களோடு மற்றொன்றும் உமக்கு சேர்ந்து கொண்டது. அதுதான் சுந்தர சோழ மாமன்னரின் உத்தரவு
என்று கூறிவிட்டு காளாமுகர் நகைத்தார். பாத்திமேந்திரன் ஹோஹோ என்று நகைத்தான். ஆமாம் சுவாமி, ஆமாம், பேரரசர் சுந்தர சோழர் கையாலேயே வந்தியத்தேவனை சிறை செய்யுமாறு கட்டளையில் ஓலையை சிருஷ்டித்தேன்.
சிருஷ்டித்தீரா?
ஆமா, அங்குதான் என் திறமை முழுமையையும் கொட்டினேன். இனி எனக்கு பயமே, இனி அவற்றை சொல்வதில் தவறில்லை. அந்த உத்தரவு ஒன்றே வந்தியத்தேவனின் தண்டனைக்கு உதவியது சுவாமி, உதவியது. அப்படியெல்லாம் செய்து என்ன பலன் கண்டேன்? அப்படி செய்து வந்தியத்தேவனை ஒழித்தால் இளைய பிராட்டியை அடைய முடியும் என்று எண்ணினேன். இளைய பிராட்டியை அடைந்தவுடன் என் அந்தஸ்திற்கு ஏற்ற வகையில் பல்லவ சாம்ராஜ்யம் கிடைக்கும் என்று எண்ணினேன். ஏமாந்தேன் சுவாமி, ஏமாந்தேன். இவ்வளவு தீங்கு செய்தும் வந்தியத்தேவன் என் மீது கோபப்படாமல் இருக்கின்றான் என்றால் ஆஹா, அவன் என்ன மகானா? இன்ன செய்தவருக்கு இனியவை செய்ய விரும்புவானா? இருக்காது இருக்காது. என் மீது அவனுக்கு கோபம் இல்லை போல் நடித்திருப்பான் சுவாமி. அவனை தப்பி ஓட செய்யாதீர்கள், அவனை நம்ப முடியாது. அவன் தப்பி ஓடி பாண்டிய நாட்டோடு சேரமாட்டான், என்னுடைய சுதந்திர போராட்டத்தில் குறுக்கிடுவான். சுவாமி, நீங்கள் தஞ்சைக்கு போய் அவனை விடுதலை செய்ய முன்பு நான் அங்கு சென்று பாதாள சிறைக்கு பலத்த காவலில செய்து விடுகின்றேன். அவன் விடுதலைக்கு நீங்கள் முயலுவதை விட ஆனைமலை காட்டிற்கு சென்று பாண்டியர்கள் தாக்குவதற்கு நாள் குறிப்பிட செய்யுங்கள் என்றான். படபடவென்று பேசியதால் அவன் மூச்சு திணறியது. மேற்கொண்டு அவன் அங்கு இருக்க விரும்பாமல் குதிரை மீது தாவி ஏறிக்கொண்டு, சுவாமி மறந்து விடாதீர்கள், நீங்கள் யாரோ எவரோ என்று அறியாமல் நம்பிவிட்டேன், என் வெற்றிக்கு உதவுங்கள் என்று கூறி விரைந்து குதிரையை செலுத்தினான். மரத்தின் மறைவில் இருந்து அவற்றையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த அருண்மொழியின் கண்களில் ஏனோ நீர் தழும்பியது. ஐயா, இந்த சோழ நாட்டில் உண்மை எது பொய் எது என்று தெரியாமல் போய்விட்டதா? அணியாகிய செயல் ஒன்றுக்கு தந்தையின் பெயரா? வெட்கம் வெட்கம், இந்த மாசை போக்குவேன் என்று அருண்மொழி கூவினார். போதே தஞ்சைக்கு செல்வோம் என்று எழுந்தார் காளாமுகர். கையமர்த்தி,
அவசரப்படாதீர் இளவரசே, நாம் நாளைக்கு செல்லலாம். நம்பியாண்டார் நம்பியை தரிசித்து செல்வோம், அதற்குள் ஏதும் நேர்ந்து விடாது என்றார்.
அவசரத்தால் துள்ளும் இதயத்தோடு கூடிய அருண்மொழிக்கு காளாமுகரின் மெத்தனம் புரியவில்லை. ஆனால் பிறகு நேர்ந்த அந்த சம்பவத்தால் அருண்மொழி காளாமுகரின் அமைதியை வியந்தார்.
இந்த பாட்காஸ்ட் பற்றியான உங்களுடைய கருத்துக்கள் மற்றும் விமர்சனங்களை murugan.dj என்ற இன்ஸ்டாகிராம் பக்கத்தின் மூலமாக தெரிவிக்கவும். மேலும் சவுத் ரேடியோ செயலியை தரவிறக்கம் செய்து உங்களுக்கு பிடித்தமான வானொலிகள் மற்றும் பாட்காஸ்டை கேட்டு மகிழுங்கள். நன்றி.